بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளன் உம்னிகரில் அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் திருநாம் போட்டி ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாராந்த நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க இலக்க வகுப்பில் கடந்த பல வாரங்களாக நாங்கள் ஹஜ்ஜுடைய சட்டங்கள் தொடர்பாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் கடைசியாக நாங்கள் ஹஜ்ஜுடைய முதல் நிலை கடமைகள் மற்றும் இரண்டாம் நிலை கடமைகள் தொடர்பான அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜோடு தொடர்பானது என்று மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருக்கக்கூடிய மதீனாவுக்கு செல்லக்கூடிய மதீனா பயணம் தொடர்பான அந்த விஷயங்களை இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களை, முதலாவதாக இந்த மதீனாவுக்கு நாங்கள் மதீனாவை தரிசிக்கக்கூடிய இந்த பிரயாணத்தை பொறுத்தவரையில் வந்து இது ஹஜ்ஜுடைய ஒரு ஹஜ்ஜோடு தொடர்புபட்ட அல்லது ஹஜ்ஜுடைய வணக்கங்களோடு மிக பின்னிப்பிணைந்த ஒன்றாக இது இல்லை என்பதை நாங்கள் முதலாக விளங்கிக்கொள்ள வேண்டும். இந்த மதீனாவுடைய பிரயாணம், மதீனாவுக்கு நாங்கள் செல்ல மதீனாவுடைய ஜியாரா, மதீனாவுக்கு நாங்கள் விசிட் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து இது நாங்கள் இவ்வளவு செலவழித்து ஊரிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருந்து பல ரூபாய்களை பல கோடி லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நாங்கள் வந்த பயணத்தில் அப்படியே நாங்கள் மதீனாவுக்கும் போய் மதீனாவில் இருக்கக்கூடிய அமல்களை செய்வதற்காக வேண்டி நாங்கள் செல்கின்றோமே அல்லாமல் ஹஜ்ஜில் வந்து கட்டாயம் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மதீனாவுக்கு போனால் தான் அவருடைய ஹஜ்ஜி நிறைவேறும். ஹஜ்ஜுடைய நாங்கள் பார்த்த நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஹஜ்ஜுடைய முதல் நிலை கடமைகளை பார்த்தோம், இரண்டாம் நிலை கடமைகளை பார்த்தோம், ஹஜ்ஜுடைய சுன்னத்துக்களை பார்த்தோம். அப்போ அதில் எது எந்த ஒரு பகுதியிலையும் வந்து இந்த ஹஜ் மதீனாவுடைய பிரயாணம்ன்றது வராது. நம்ம வந்த நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த நாங்கள் அப்படியே போயிட்டு வருவோம் மதீனாவுக்கு முண்டு. மதீனாவுக்கு போகிறது மதீனாவுக்கு போகிற நன்மைக்குரிய செயலான்னு கேட்டால் நன்மைக்குரிய செயல் தான். அது சம்மந்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயம் சொல்லிக்கிறோம். அது சம்மந்தம் பார்ப்போம். நம்ம ஆனால் வந்து ஹஜ்ஜோட தொடர்புபடுத்தி ஹஜ்ஜிக்கு வரவன் கட்டாயம் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயுமே சொன்னதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் எப்படின்னு சொன்னால் இது வந்து ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்க உம்ராவுக்கு வரக்கூடிய கட்டாயம் மதீனாவுக்கு போகணும், அவங்க போகலைன்னா அவங்க ஹஜ்ஜி கூடாது அல்லது உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது, அது வந்து பூர்ணமான கூலி கிடைக்காது என்ற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, நினைச்சு வச்சுக்கிறாங்க. இப்படி நினைச்சு வச்சது வந்து சும்மா அவங்கள்ட்ட வந்த ஒரு ஒரு சிந்தனை கிடையாது. இந்த இந்த நினைப்பு வாரத்துக்கு காரணம் என்னென்னு சொன்னால் சில ஹதீஸ்களை வந்து மக்களுக்கு மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, சில சில உலமாக்கள் என்ற பேரில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சொல்லி வைக்கிறாங்க, மக்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் ஹஜ்ஜிக்கு வந்தால் கட்டாயம் நீங்கள் மதீனாவுக்கு போகணும், மதீனாவுக்கு போகிற சம்பந்தமான வந்திருக்கக்கூடிய சில செய்திகளை சொல்கிறாங்க. இந்த செய்திகளை நாங்கள் எடுத்து பார்ப்போம்னு சொன்னால் அந்த எந்த ஒரு அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட எல்லா செய்திகளும் வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக ஆகிது. அதாவது வந்து ஷியாக்களால் அல்லது இந்த கபருகளை வணங்கக்கூடிய கபரு வணக்கத்தை ஆதரிக்கக்கூடிய சூஃபிகளால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாகத்தான் செய்தி இந்த செய்திகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் ஒரு சில செய்திகளை நான் இந்த ஞாபகப்படுத்துகின்றேன். அதாவது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்கு எந்த ஒரு அத்தாட்சியுமே கிடையாது. அதாவது அறிவிப்பாளர் வரிசையோ ஆதாரபூர்வமாக அந்த எந்த புத்தகத்தில் இடம்பெற்றது என்பதோ கிடையாது. வெறுமனே இட்டுக்கட்டி வைத்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய பெயரால் இட்டுக்கட்டி வைத்திருக்கிறார்கள். யார் வந்து என்னையும் எனது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரே வருடத்திலே தரிசிக்கிறாரோ அவருக்கு எனது ஷஃபாத் வந்து கடமையாகும். வஜபத் அலைஹி ஷஃபாஆ மன் ஜாரனி வஜார அபி இப்ராஹிம், என்னையும் எனது தந்தை இப்ராஹிமையும் ஒரே வருடத்தில் ஃபி ஆமி வாஹித் ஒரே வருடத்தில் சந்திக்கிறாரோ ஃபகத் வஜப அலைஹி அலைஹி ஷஃபாஆ, எனது ஷஃபாத் வந்து என்ன செய்யும், அவர் மீது கடமையாகும்னு சொல்லி ஒரு ஹதீஸை வந்து ஒரு 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 இட்டுக்கட்டான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இட்டுக்கட்டி வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இன்னும் சில பல செய்திகளை சொல்கிறார்கள். யார் வந்து இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்களை சந்தித்து ஹஜ்ஜிக்கு யார் மன் ஹஜ்ஜ வலம் யசுர்னி, யார் வந்து ஹஜ்ஜி செய்து என்னை வந்து ஜியாரத்து பண்ணவில்லையோ ஃபகத் ஜஃபானி, அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு என்னை வந்து நோவினை படுத்தி விட்டார். யார் ஹஜ்ஜிக்கு வந்துட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு என்னை ஜியாரத்து பண்ணலையோ அவர் என்னை நோவடித்து விட்டார். இப்படி என்று சொல்லி இப்படி ஏகப்பட்ட செய்திகளை வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட செய்திகளை என்ன செய்கிறார்கள், இட்டுக்கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த செய்திகளை வைத்து மக்களுக்கு என்ன செய்கிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். என்ன, நீங்கள் வந்து ஹஜ்ஜிக்கு போனால் உம்ராவுக்கு போனால் மதீனாவுக்கு போக வேண்டும், மதீனாவுக்கு போகிற கட்டாயம், மதீனாவுக்கு போயிட்டா தான் உங்களோட ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு வந்து சம்பூர்ணமான கூலி கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படிப்பட்டவர்கள் இந்த இந்த செய்தியை தூக்கி பிடித்து இந்த மாதிரியான செய்திகளை தூக்கி பிடித்து சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுடைய அவர்கள் அந்த செய்யக்கூடிய அந்த முகவர் நிலையங்களோட அந்த ஹஜ்ஜி உம்ரா இது நடவடிக்கைகளை செய்கிறார்கள். அந்த செய்யக்கூடிய அந்த அவர்கள் வந்து அவருடைய பொருளீட்டலுக்காக வேண்டி, அவருடைய வியாபாரத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார்கள். அல்லாமல் இதை வந்து இதற்கு மார்க்க சாயம் பூசுவது என்பது மிக ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு என்பதை நாங்கள் விலை கொள்ள வேண்டும். ஆனால் இந்த செய்திகளை நம்பாமல் ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறார், நாங்கள் இவ்வளவு தூரம் வந்தது மதீனாவுக்கும் போவோம், மதீனாவுக்கு போறது ஒரு மார்க்கமாக்கப்பட்ட சில செயல், மார்க்கமாக்கப்பட்ட ஒரு அமலாக இருக்கின்றது, அங்கே போய் சில அமல்கள் இருக்கின்றன, மஸ்ஜித் நபவிகளை தொழுவது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கின்றது, ஏனைய குபா பள்ளி வாயிலே போய் தொழுவது, அதே நேரம் உஹது யுத்தம் நடந்த இடத்தை போய் தரிசிப்பது, பக்கி மையவாடியை போய் தரிசிப்பது, இந்த மாதிரியான செயல்களை செய்வதற்காக ஒரு மனிதர் மதீனாவுக்கு போறார் என்று சொன்னால் அது எந்த குற்றமும் ஆகாது. அப்போ இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் வந்து ஒருவர் மதீனாவுக்கு போகக்கூடாது என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. ஒருவர் மதீனாவுக்கு போகக்கூடாது, ஹஜ்ஜி போனால் நேராக திரும்பிடணும் ஊருக்கு, உம்ராவுக்கு போனால் நேராக ஊருக்கு திரும்பிடணும் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் ஹஜ்ஜோ உம்ராவை வந்து மதீனாவுக்கு போனால் தான் அது வந்து சம்பூர்ணமாகும், ஹஜ்ஜோ உம்ராவை ஏற்றுக்கொள்ளப்படும், மதீனாவுக்கு போனால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம நினைக்கிறோம் சொன்னால் அது வந்து என்ன பிழையானது. ஆனால் தாராளமாக என்ன செய்யலாம், நம்மளுக்கு போகலாம், மதீனாவுக்கு தாராளமாக போகலாம் என்பதை நாங்கள் விளைக்கணும். மதீனாவுக்கு போக தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டது. மிக பிரபல்யமான ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது மூன்று பள்ளிவாசல்களை குறிப்பிடுறாங்க. லா தஷுத்து ரிஹால இல்லா இலா தலாசத்தி மசாஜித், மூன்று பள்ளிவாசல்களை தவிர வேற எந்த பள்ளிவாசலுக்கும் நீங்க அமல் செய்கின்ற நோக்கத்தோடு நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு பிரயாணம் செல்ல முடியாது. ஒரு பிரயாணம் போய்த்து நான் வந்து ஒரு ஒரு ஊரில் உள்ள ஒரு பள்ளியை சொல்லி, உதாரணத்துக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியோ அல்லது துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை சொல்லி, இந்த பள்ளிவாசலுக்கு சென்று நான் அங்கே அமல் செய்ய போகின்றேன், அங்கே நான் தொழப்போகின்றேன், அங்கே நான் குர்ஆன் ஓத போகின்றேன், அங்கே நான் திக்ர் செய்ய போகின்றேன், அல்லது நோன்பு காலங்களில் அங்கே சென்று நான் ஏத்திக்காஃப் இருக்கப் போகின்றேன், அப்படி ஒரு பள்ளிவாசலை சொல்லி அந்த பள்ளிவாசலுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு முஸ்லீம் பிரயாணம் மேற்கொள்ள முடியாது. அவருக்கு எந்த பள்ளிவாய் கிட்ட இருக்கின்றதோ, இந்த பள்ளிவாய்க்கு அவர் போறது வசதியாக இருக்கின்றதோ, அந்த பள்ளிவாயில் போய் என்ன செய்யணும், அவருடைய அமல்களை செய்ய வேண்டும். இல்லாமல் அவர் தூர இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு அப்படி ஒரு பிரயாணம் மேற்கொண்டு போக முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பள்ளிவாசல்களை தவிர சொன்னாங்க, மூன்று பள்ளிவாசலை தவிர மற்ற எந்த பள்ளிவாசலுக்கு நீங்க இபாதத் செய்யக்கூடிய நோக்கத்தில் போக முடியாது. அது என்ன மூணு பள்ளிவாசல் சொன்னால், அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், வல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதாவது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, வ மஸ்ஜிதி ஹாதா, எனது பள்ளிவாசல் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி வாயிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே வந்து நீங்கள் பிரயாணம் மேற்கொண்டு அங்கே போய் அமல் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த மூணு பள்ளி வாயில்களில் மஸ்ஜித் நபவியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட காரணத்தினால வந்து அந்த பள்ளி வாயிலுக்கு நாங்கள் போய் இபாதத் செய்வதில் எந்த ஒரு குற்றம் கிடையாது, அது மார்க்கத்தில் வரவேற்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு நன்மை பதியப்படும் என்பதனை நாங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த பள்ளிவாசலுக்கு போறதால் உள்ள நன்மையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த பள்ளி வாயிலில் போய் நீங்க தொழக்கூடிய ஒரு தொழுகை வந்து ஏனைய பள்ளி வாயிலில் தொழுவதை விட 1000 மடங்கு சிறந்தது. சலாத்தும் ஃபி மஸ்ஜிதி ஹாதா கைரும் மின் அல்ஃபி சலாத்தின் ஃபி மா சிவாஹு, அதாவது வேற பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு இந்த பள்ளியில் தொழுவது, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் தொழுவது சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இல்லா மஸ்ஜித் அல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா அமையப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராத்தை தவிர அங்கே தொழுவது வந்து 100,000 மடங்கு நன்மை, அங்கே தொழுவது 100,000 மடங்கு நன்மை. ஆனால் ஏனைய பள்ளி வாயில்களை விட மஸ்ஜிது நபவியிலே தொழுவது வந்து 1000 மடங்கு நன்மை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி மிகவுமே பிரபல்யமான செய்தி. இது வந்து புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பை பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி 1000 மடங்கு ஒரு தொழுகை தொழுதால் 1000 மடங்கு நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இவ்வளவு பிரபல்யமான செய்தி இருந்தும் கூட மக்களுக்கு மத்தியில் மஸ்ஜிது நபவியில தொழுதால் 50,000 மடங்கு நன்மை என்று சொல்லியும், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதால் 10,000 மடங்கு 5,000 மடங்கு நன்மை என்று சொல்லியும், மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதால் 100,000 மடங்கு என்று ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் மஸ்ஜிதுல் நபவியில் 50,000 10,000 இப்படி என்ன சொல்றாங்க, இப்படியான கருத்துக்கள் நிலவுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மிக தெளிவாக ஹதீஸில் வந்திருப்பதுதான், அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவுடைய மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளியில் நாங்கள் தொழுதால் 100,000 மடங்கு நன்மை. அது வந்து பள்ளிக்கு மாத்திரமல்ல, ஹரமுடைய அந்த எல்லைக்கே சொல்லப்படுகின்றது. அது வந்து மஸ்ஜிது ஹராம் என்று சொல்றது வந்து தற்போது இருக்கக்கூடிய பள்ளிக்கு மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த அளவுக்கு இருந்திருக்க அந்த பள்ளிவாசல் பெருப்பிக்கப்படுகின்றது, அது விசாலமாக்கப்படுகின்றது, அது மறுமை நாள் வரைக்கும் விசாலமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அப்ப மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்றது வந்து பொதுவாக ஹரம் எல்லை, ஹரம் எல்லையில் நீங்க எந்த ஒரு பள்ளிவாசல் நீங்க தொழுதாலும் கூட அந்த 100,000 மடங்கு நன்மை என்பதை உலமாக்கள் ஏகோபித் அடிப்படையில் அங்கீகரித்திருக்கிறார்கள், 100,000 மடங்கு நன்மை. அதே நேரம் மஸ்ஜிது நபவி என்று சொல்றது வந்து ரசூலுல்லாவுடைய மஸ்ஜிது நபவி, இது வந்து மதீனாவுடைய ஹரம் எல்லைக்கு பொதுவாக வராது, மதீனாவுடைய ஹரம் எல்லையில் நீங்க எங்க தொழுதாலும் 1000 மடங்கு என்று வராது. ஆனால் மஸ்ஜிது நபவியில் நீங்க தொழணும், அந்த நாலு சுவருக்கு உள்ள மசூல் நபவிக்கள் நீங்க தொழுதாத்த அந்த நன்மை கிடைக்கும், ஆயிரம் மடங்கு நன்மைன்னு சொன்னாங்க. அதே நேரம் மசூல் அக்ஸா பொறுத்தவரை 500 மடங்கு நன்மைன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதர் வந்து மசூல் நபவிக்கு வாரார் என்று சொன்னால், மதீனாவுக்கு வாரார் என்று சொன்னால், இவர் மசூல் நபவிக்கு முதலாவது போறது இவருக்கு என்ன செய்தது சுன்னத்தாக்கப்படுகின்ற என்று சொன்னால், இவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு சென்று அமல் செய்வதற்காக நான் செல்கின்றேன், மசூத் நபவிக்கு சென்று அமல் செய்வதற்காக நான் செல்கின்ற என்ற நோக்கம் தான் மதீனாவுக்கு ஒருவருக்கு இருக்க வேண்டும். அது அல்லாமல் நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத் பண்ண போகின்றேன், ஏனைய கபர்களை ஜியாரத் பண்ண இந்த நோக்கம் இருக்கக்கூடாது. மதீனாவுக்கு ஒருவருக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய நோக்கம் என்று சொன்னால், அவருடைய எண்ணம் எப்படியா இருக்கும் சொன்னால், மசூத் நபவிக்கு சென்று நான் அமல் செய்ய போகின்ற எண்ணத்தில் அவர் வர வேண்டும். இப்படி மசூத் நபவிக்கு வரார் வந்து எல்லா பள்ளிகளுக்கும் போன்று அவர் மசூத் நபவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உதுவு எடுத்து சுத்தமாக கொண்டு அவர் வலது காலை முன்வைத்து பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அல்லாஹ் முஃப்தஹ் லி அபு அவர் அஹ்மதிக்கு என துஆவை ஓதிக்கொண்டு மசூத் நபவிக்குள்ள சென்று மசூத் நபவியில எந்த பகுதியில் வேணாலும் என்ன செய்யலாம், அவருக்கு தொழலாம். எந்த பகுதியில் தொழுதாலும் அவருக்கு இந்த 1000 மடங்கு நன்மை என்பது கிடைக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில ஒரு பகுதியை குறிப்பிட்டு அதனுடைய சிறப்பம்சத்தை சொன்னார்கள். அதுதான் அவர்களுடைய வீட்டுக்கும் அவர்களுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி. மா பைன பைத்தி மா பைன பைத்தி வமிம்பரி ரௌதத்தும் மிர்யாதுன் சொன்னார்கள். எனது வீட்டுக்கும் எனது மிம்பருக்கு இடைப்பட்ட பகுதி சுவன பூஞ்சோலைகளின் என்றும் உள்ளது. எனது வீட்டுக்கும் எனது மிம்பருக்கு இடைப்பட்ட பகுதி சுவன பூஞ்சோலைகளின் என்றும் உள்ளது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை இன்றைக்கு நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, மற்ற இடங்கள் எல்லாம் கருப்பு சிவப்பு காப்பட்டை போட்டு வச்சுட்டு அந்த இடங்களை வந்து அந்த இடத்துல வந்து பச்சை காப்பட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ரெட் காப்பட் ஏரியான்னு சொல்லுவோம். ரெட் காப்பட் எல்லா இடத்துல ரெட் காப்பட் இருக்குது, அங்கே மட்டும் அங்கே ரெட் காப்பட் கிடையாது, அங்கே வந்து பச்சை காப்பட் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ ஏதாவது மாற்றிக்கிறாங்க தெரியாது, நம்ம கடைசியாக போன வரைக்கும் வந்து என்ன பச்சை காப்பட் தான் போட்டு வச்சுக்கிறாங்க, பச்சைக்கும் கொஞ்சம் வெள்ளை கலரே மாதிரி காப்பட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஏரியா நம்ம அறிஞ்சு கொள்வதற்காக வேண்டி, அப்போ இந்த ஏரியாவில் பற்றி நம்ம சொல்வதற்கு வந்து விசேஷமான நன்மைகள் இருப்பதான்னு கேட்டால், அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக நன்மைகளை சொல்லல, 1000 மடங்கு நன்மை தான். எல்லா இடத்துலையும் மஸ்ஜித் நபவி தொழுகிற மாதிரி 1000 மடங்கு நன்மை தான். ஆனால் அந்த இடம் வந்து சுவன பூஞ்சோலைகள் என்றும் உள்ளது, சுவன பூஞ்சோலைகள் என்றும் உள்ளதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால வந்து அந்த இடத்துல போய் தொழுவது வந்து வரவேற்கத்தக்கது. அதுக்காக நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அங்கே கட்டாயம் தொழுதான் ஆகணும்னு சொல்லி இந்த ஹஜ்ரல் அஸ்வதுடைய விஷயத்தில் நாங்கள் எப்படி மற்ற மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதோ அதே மாதிரி அந்த இடத்துல போய் நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. சில மக்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அப்படியே விலை கொடுத்து வாங்கின மாதிரி அங்கேயே உட்காந்துடுறாங்க, மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கறது கிடையாது, அப்படியே எழுப்பிய தொழுவு அது உது முடிஞ்சாலும் பரவாயில்ல, அங்கேருந்து என்ன செய்யுது தொழுகிறது, அந்த மாதிரி நிலைமை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மடத்தனமாக மார்க்கத்தில் தெளிவில்லாமல் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கின்றது. இப்படி நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. நம்மளுக்கு இடம் கிடைச்சாலும் கூட நம்ம 2 ரகாத் தொழுது என்ன செய்யணும், மற்ற மக்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும் என்பதை வந்து விளைக்கணும். இது மஸ்ஜித் நபவியோடு சம்பந்தப்பட்ட மஸ்ஜித் நபவியோட அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இது அல்லாமல் தொழுகை அல்லாத ஏனைய அமல்கள், குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்யறது, ஏனைய அமல்களையும் தாராளமாக, குறிப்பாக வந்து மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்து ஏராளமான மார்க்க விளக்க வகுப்புகள் நடைபெறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யப்படுகின்றது, அது உலமாக்களால் வந்து தொடர்ந்தும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மகரிபுக்கு பின்னால, ஃபஜருக்கு பின்னால, அசருக்கு பின்னால, இஷாவுக்கு பின்னால் சொல்லி இப்படி தொடர்ந்தும் மார்க்க விளக்க வகுப்புகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இந்த மார்க்க விளக்க வகுப்புகளை கலந்து கொள்றது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மொழிகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்துச்சு, தமிழ் மொழியில ஏனைய மொழிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்துச்சு. ஆனால் வந்து பிற்பட்ட காலங்களில் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது சில சில மார்க்கத்துக்கு முரணான சில சில விஷயங்கள் அங்கே போதிக்கப்படுறதை பார்க்கும்போது அதை நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது. ஆனால் ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க, அனுமதித்திருந்தாங்க. குறிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை தினத்தில் வந்து ஜும்மாவுடைய ஹொத்துபா மொழிபெயர்ப்பைக்கு வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து என்ன செய்ய பிரித்து பிரித்து ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு மொழியில் வந்து என்ன செய்வாங்க, ஜும்மாவுடைய ஹொத்துபா மொழிபெயர்க்கப்படும். இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்துச்சு. எனவே வந்து நாங்கள் முடியுமான வரைக்கும் என்ன செய்யணும், இந்த தொழுகையோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளாமல் மேலதிகமான இஸ்லாம் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த அமல்களை நாங்கள் செய்வதற்கு முற்பட வேண்டும். இது வந்து மஸ்ஜித் நபவியோடு தொடர்பான விஷயம். இப்படி நாங்கள் மஸ்ஜித் நபவிக்குள் இந்த அமல்களை செய்ததற்கு பின்னால் வந்து மஸ்ஜித் நபவியிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம், மஸ்ஜித் நபவியோடு ஒட்டி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு, இது வந்து முன்னால் வந்து பள்ளிக்குள்ளே இருக்கலை, பிற்பட்ட காலத்தில் பள்ளிக்குள்ளே கொண்டு வரப்படுச்சு. சம்பந்தம் நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசிக்கிறோம். அப்போ இந்த வீட்டில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல மௌத்தானாங்களோ மரணித்தாங்களோ அந்த இடத்துல அடக்கப்படுறது நபிமார் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு சட்டம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அடக்கப்பட்டார்கள். அங்கே அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டார்கள். அதுக்கு பின்னால் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே அடக்கப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து தனது மகனை அனுப்பி கேட்குறாங்க, எனக்கும் வந்து அந்த இடத்துல நானும் என்னையும் அடக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளால் நெஞ்சூட்டப்பட்ட கத்தியால் குத்தப்பட்டு ஒரு 2 தினங்கள் என்ன செய்கிறாங்க, உயிரோடு வாழ்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து தனது மகன் அப்துல்லா பின் உமரை வந்து அனுப்பி ரசூலுல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொந்தமான வீடு தான் அது. ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹா கேட்கிறாங்க, நான் வந்து உயிரோடு இருக்கும்போது அபூபக்கருடன் ரசூலுல்லாஹ்வுடன் தான் இருந்தேன், மரணித்ததுக்கு பின்னாலே அவங்களுக்கு கிட்டே நான் அடக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன், இதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களேன்னு. அவங்க இடம் சொந்த பொது மையவாடி கிடையாது, பொது மையவாடி தூரத்தில் இருக்கக்கூடிய பக்கி மையவாடி. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க, சரி அனுமதிச்சுட்டு அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹுன்ஹா அவர்களும் அங்கே அடக்கப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் உமர் ஆகிய இரண்டு மிக முக்கியமான சஹாபாக்களும் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ மஸ்ஜித் நபவியிலிருந்து நாங்கள் வந்து வெளியே போகும் பொழுது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சலாம் சொல்வது, அவர்களை ஜியாரத்து பண்ணுறதுன்றது, அவருடைய கபரை வந்து ஜியாரத் பண்ணுறதுன்ற என்ன, அவங்கள் மீது சலாம் சொல்கிறது, அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறது. எங்களுடைய தேவையை அவங்கள்ட்ட பற்றி கேட்கறது அல்ல, நாங்கள் வந்து அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறது, அவங்க மீது சலாம் சொல்கிறது. இது வந்து இது வந்து ஒரு முஸ்லீமுக்கு வந்து மார்க்கமாக்கப்பட்டிருக்கின்றது. மதீனாவுக்கு போகக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வந்து பொதுவாக மையவாடிகளை தரிசிப்பது முஸ்லீமான ஆண்களுக்கு மார்க்கமாக்கப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், நான் உங்களுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சேன், கபூர்களை ஜியாரத் பண்ணுவே தடை செய்திருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து ரசூலுல்லாஹ் தடை விதிக்கிறாங்க, தடை வைத்துட்டு புறவசுறாங்க வந்து, நான் வந்து என்ன செய்ய உங்களுக்கு வந்து அனுமதிக்கிறேன், ஃபசூருஹா, நீங்கள் அதனை நீங்கள் ஜியாரத்து பண்ணுங்கள், அதை நீங்கள் வந்து தரிசியுங்கள், ஃபைன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, அது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து மறுமையை ஞாபகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அப்போ மறுமையை ஞாபகப்படுத்துவது, மரணத்தை பற்றி சிந்திப்பது, கபருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது, மறுமையில் எனக்கு என்ன மாதிரியான ஒரு நிலவை ஏற்படும் என்பதை சிந்திப்பது தான் இந்த கபர்களை ஜியாரத்து பண்ணுவதனுடைய, கபர்களை தரிசிப்பதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே அல்லாமல் கபர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களிடம் சென்று எங்களது தேவையை கேட்பது நோக்கமாக இருக்கக்கூடாது. இது வந்து மிகவும் மோசமான, அந்த கபரில் அடங்கப்பட்டிருப்பவர்களை அல்லாஹ்வுடைய தரத்துக்கு உயர்த்தக்கூடிய மோசமான இணை வைத்தலுக்கு எங்களை இட்டு செல்லும் என்பதை வந்து நாங்கள் செய்யணும், மிக தெளிவாக விளைக்கணும். எனவே மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய, மஸ்ஜித் நபவிக்கு உள்ளாக இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீது சலாம் சொல்லிட்டு நாங்கள் அப்படி வெளியானோம்னு சொன்னால், அடுத்ததாக என்ன செய்வோம், நாங்கள் வந்து நேராக அப்படி வெளியாயிட்டோம்னு சொன்னால் பக்கி மையவாடி, பக்கி அல் ஹர்கத் என்று சொல்லப்படும் இந்த மையவாடி. ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய பேர் வந்து என்ன, பக்கை அல் ஹர்கத், பக்கின்னு சொல்றது இடத்துக்கு சொல்றது, ஹர்கத்ன்றது ஒரு ஒரு வகையான முள்ளு மரம், முள்ளு செடி வந்து இருந்துச்சு பக்கை மையவாடியில், அதிகமான செடிகள் இருந்துச்சு, அதனால பக்கி அல் ஹர்கத்னு சொல்லப்படும். ஆனால் நமது சமுதாயத்தில் வந்து ஜன்னத்துல் பக்கி, ஜன்னத்துல் பக்கின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஜன்னத்துல் பக்கின்னு சொல்லுவாங்க மதீனாவில் உள்ள மையவாடிக்கு, மக்கால் உள்ள மையவாடிக்கு ஜன்னத்துல் மாலான்னு சொல்லுவாங்க, ஜன்னத்துல் மாலான்னு சொல்லி. ஆனால் இந்த ரெண்டு, இந்த ஜென்னா என்ற பெயரை வந்து, ஜென்னா என்ற இந்த சொல்லை வந்து இந்த கபருஸ்தானத்தோடு, கபரு மையவாடியோடு இணைக்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து உலமாக்கள் இதுக்கு என்ன செய்யறாங்க, தடை விதிக்கிறாங்க. இப்படி நம்ம என்ன செய்ய முடியாது, இணைக்க முடியாது. அது அதாவது வந்து நம்ம அப்படி இணைப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வழிகாட்டல, ரெண்டாவது வந்து அப்படி இணைக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மூமினானவர்கள் என்பது என்று நாங்கள் இருக்க முடியாது. அங்கே அடக்கப்பட்டிருங்க எல்லாரும், இப்போ மதீனாவிலேயோ மக்காவிலேயோ அந்த மையவாடியில். ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய முனாஃபிக்கங்கள் இருந்தாங்க, அப்போ அந்த முனாஃபிக்கங்களும் அங்கே அடக்கப்பட்டுக்கிறாங்க, முனாஃபிக்கங்களும் அங்கே அடக்கப்பட்டாங்க. அவங்க ஈமானை, அதாவது குஃபரை மறைத்துக்கொண்டு, இறை நிராகரிப்பை மறைத்துக்கொண்டு முஸ்லீமாக சமூகத்து மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருந்தவங்க, அப்போ அவங்களையும் அங்கே அடக்கப்பட்டுக்கிறது. எனவே வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து முஸ்லீம்கள், மூமின்கள் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஜன்னத்துல் பக்கி என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடாது, பக்கி என்று சொல்லி தான் சொல்லணும், பக்கி மையவாடி. அந்த பக்கி மையவாடிக்கு, அந்த அந்த இதுக்கு பக்கி அலகருக்குன்னு சொல்லக்கூடிய மையவாடிக்கு போறது வந்து என்ன செய்து ஒரு முஸ்லீமுக்கு வந்து மார்க்கமாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே சென்று சாதாரண மையவாடிகளை போன்று அந்த மையவாடியிலும் சென்று என்ன செய்யறது, அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்றது. அந்த சலாத்தை பொறுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவுடைய அடிப்படையில் எங்களுக்கு கட்டி தந்தாங்க, இப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா. அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், மூமினான முஸ்லிம்களான இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்ப உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், நாங்களும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வோம், நாங்கள் இங்கே இருக்க போறதில்ல, இந்த உலகத்தில் வந்து தொடர்ந்தும் இருப்பதற்கு நாங்கள் வந்தவர்கள் அல்ல, நீங்கள் எங்களை விட்டு போயிட்டீங்க, நாங்களும் உங்களோட வந்து சேர்ந்து கொள்வோம். வைனா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்குமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன செய்யறோம், பாவ மன்னிப்பை கேட்கின்றோம். எங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் அல்லாஹ் தஆலா, உங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும், நீங்கள் வந்து எங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, நீங்கள் வந்து எங்களை வந்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்க முடியாது. அப்போ இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மையவாடிகளுக்கு செல்லும் பொழுது கேட்பதற்காக வேண்டி கற்றுத்தந்த பிரார்த்தனையாக இருக்கின்றது. இதே பிரார்த்தனையை தான் நாங்கள் என்ன செய்யணும், உஹதுடைய களம், உஹது யுத்தம் நடைபெற்ற அந்த இடத்துக்கு நாங்கள் சென்றாலும் கூட அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் அந்த உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு, அதில் சிலர் மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு பக்கி மையவாடியிலும், சிலர் வந்து அங்கேயும் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்படி அந்த பக்கி அந்த உஹதுடைய அந்த மையவாடிக்கு நாங்கள் சென்றாலும் கூட இதே துவாவை அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிகும் லாஹிகுன் அஸ்ஸலல்லாஹு லனா வலக்கும் அல் ஆஃபியான் சொல்லி இந்த பிரார்த்தனை நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த பக்கி மையவாடியை பொறுத்தவரை வந்து நாங்கள் இப்போது பார்க்கக்கூடிய இந்த பக்கி மையவாடி என்பது இது வந்து இதே மாதிரியான அமைப்பில் வந்து இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷங்களுக்கு முன்னால் இதே மாதிரி இருக்கல. 1925 ஆண்டுக்கு முன்னால் வந்து, அதாவது உஸ்மானிய ஆட்சி காலத்தில், உஸ்மானிய கிலாபத்து முடிவுக்கு முன்னால இருந்த அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மிக மோசமான ஒரு அமைப்பு இருந்துச்சு. முழுமையாக அங்க எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த போட்டோ இப்ப உங்களுக்கு பார்க்கலாம், முழுமையாக அங்கே வந்து என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, எல்லா அந்த ஜனாசாக்களுக்கு அந்த அந்த கபர்களுக்கு மேல வந்து பள்ளிகள் போன்ற அமைப்பில் பெரிய பெரிய குப்பாக்களை கட்டி வைத்து வெளிப்படையாக இணை வைக்கப்படக்கூடிய ஒரு இடமாக, கபர்கள் வெளிப்படையாக வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த பக்கி மையவாடி காணப்பட்டது. அந்த போட்டோக்கள் இப்பயும் கூட இருக்குது. 1925 ஆண்டுக்கு முன்னாடி பக்கி மையவாடி நீங்க கூகுளில் கூட நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் வரும். அப்ப அந்த அளவுக்கு மோசமாக வணங்கப்பட்டு கொண்டிருந்தது. என்றால் அங்க மிக முக்கியமான சஹாபாக்கள் வணங்கப்பட்டிருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வணங்கப்பட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர் வணங்கப்பட்டிருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி மனைவிமார்கள், அதிகமான மனைவிமார்கள், இப்படி நிறைய சஹாபாக்கள் வந்து அந்த பக்கி மையவாடி வணங்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய கபர்களை வந்து அடையாளப்படுத்தி அதுல வந்து பெரிய பெரிய பள்ளிகள் போன்ற அமைப்பில் கட்டி அதை வந்து வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாக அது காணப்பட்டது. பிற்பட்ட காலத்திலே அந்த 1925 பின்னால வந்த இந்த மலிக் அப்துல் அசீஸ் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து என்ன செய்யறாரு, அல்லாஹ் தஆலா அவருக்கு ரஹமத் செய்ய வேண்டும், அவை அனைத்தையுமே வந்து அப்படி நிர்மூலமாக்கி, என்ன சொன்னால் இது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமானது. இஸ்லாம் வந்து அதற்காக வேண்டிய, அதாவது கபர்கள் வணங்கப்படுவது இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கடைசி நிமிடத்தில், கடைசி அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இதைத்தான் சொல்றாங்க, கபர்களை நீங்க வணங்கிறாதீங்க, கபர்கள் வந்து வணங்கப்படக்கூடாது, எனது கபரை நீங்க வணங்கக்கூடிய இடம் ஆக்கிறாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக இருந்தார் என்ற காரணத்தினால வந்து என்ன செய்யறார்கள், இதை வந்து முழுமையாக தரைமட்டமாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கபர்கள் இருக்க வேண்டும் விரும்பினார்களோ அப்படி என்ன செய்யறார்கள், அந்த கபர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். இது வந்து பக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப மதீனாவுக்கு போறவருக்கு வந்து முதலாவது மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டு தொழுகிறது, இரண்டாவது வந்து பக்கி மையவாடிக்கு போறது, மூன்றாவது வந்து உஹதுக்கு போறது, மூன்றாவது வந்து உஹது மையவாடிக்கு போறது, அங்கே வந்து அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உஹது மையவாடி போறது. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதை பற்றி நிறைய ஹதீஸ்களை சொல்லிக்கிறாங்க, உஹது மலையை பற்றி சொல்லிக்கிறாங்க, உஹது மலையுடைய அளவு உங்களுக்கு என்ன செய்ய நன்மை கிடைக்கும் சொல்லிக்கிறாங்க, ஜனாசா தொழுகையில் ஒருவர் கலந்து கொண்டால், ஜனாசாவுடைய விஷயங்களை கலந்து கொண்டு, ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரையும் கலந்து கொண்டால் உங்களுக்கு ரெண்டு கீராத் நன்மை சொன்னாங்க. கீராத்னு சொன்னால் என்ன கேட்ட நேரத்தில் உஹது மலையில ஒன்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். கிபிலா திசைக்கு எதிர்த்து செயல் இருக்கக்கூடியது, கிபிலா திசைக்கு எதிர்த்து செயல் இருக்கக்கூடிய மலைதான். இப்போ 26 கேட் அந்த மாதிரி மலிக் ஃபஹத் கேட்டால் நீங்க வெளியாகி போனீங்கன்னு சொன்னால் நேராக ஒரு 4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நேராக போனால் என்ன செய்யும், அந்த உஹது மலை அடிவாரம் வரும். அந்த உஹது மலை அடிவாரத்தில் என்ன செஞ்சு இஸ்லாத்தினுடைய வரலாற்று இரண்டாவது யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ரி 3 உஹது யுத்தம் நடைபெற்றது. இந்த மலையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸில் சொல்லிக்கிறாங்க. நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது, நரகத்தில் வேதனை கொடுக்கப்படுகின்ற மலக்குகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது தான் இந்த மலையை ஒப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஒரு மிக தெளிவாக ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, வந்து புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 2889 இலக்கத்தில், முஸ்லீமில் 1365 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்றாங்க, ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வனுஹிப்புஹு, இது ஒரு மலையாக இருக்கின்றது, இந்த மலையை வந்து நாங்கள் விரும்புகின்றோம், அதுவும் எங்களை விரும்புகின்றன்னு சொன்னாங்க. மலை இது வந்து மலை, இந்த மலையை வந்து நாங்கள் விரும்புகின்றோம், அந்த மலையும் எங்களை விரும்புகின்றதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரம் சலாம் சொல்லி இருக்கின்றது, கற்கள் சலாம் சொல்லி இருக்கின்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம், இதெல்லாம் நடைபெற்ற விஷயம். அப்போ மலை என்று சொன்னாலும் கூட அதுக்கும் உணர்வு இருக்கின்றது, அதுவும் வளர்ச்சி அடையும், அதுக்கும் உணர்வு, அது அதுக்கு என்ன அல்லாஹ்வுத்தால அதையும் அது அல்லாஹ்வுடைய படைப்பது. அப்போ அதனுடைய உணர்வை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துகிறாங்க, அது எங்களை விரும்புகின்றது, நாங்களும் அதை விரும்புகின்றோம்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த மலை அடிவாரத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தில் சஹீதாக்கப்பட்ட பல சஹாபாக்கள், குறிப்பாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா, அதே நேரம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே நேரம் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் இப்னு நதர், சாத் இப்னு ரபி, அப்துல்லாஹ் இப்னு ஹராம், இப்படி என்று சொல்லி பல சஹாபாக்கள், பிரபல்யமான சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அந்த யுத்தத்தில் வந்து ஷஹீதாக்கப்படுறாங்க. அவங்கள் அதிகமானவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்கே அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்ப அங்க அடக்கம் செய்யப்பட்டதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போய் வந்து அவங்களுக்கு அவனி பிரார்த்தனை செய்வாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு அவனி செய்து சேவை. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி மிக முதலாவதாக தியாகம் செய்தவர்கள், அசதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்லி வர்ணிக்கப்பட்ட ஒரு சஹாபிதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரிவு ரசூலுல்லாஹிக்கு மிக கஷ்டமா இருந்தது. அப்ப அடிக்கடி என்ன செய்வாங்க, டைம் கிடைக்கும் போய் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அவன் துவா செய்வாங்க, அவங்கள்ட்ட எங்க தேவையை கேட்கறதில்ல, அவங்களுக்கு அவன் துவா செய்வாங்க. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு முதலாக வந்த சஹாபி, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தூதராக வந்தவர், அப்ப அவர் இஸ்லாத்துக்கு அவனுக்கு செய்த சேவைகள் அது இதெல்லாம் நினைத்து என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கான துவா செய்வாங்க. எனவே இது அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த இடத்துக்கு போன காரணத்தினால மதீனாவுக்கு போகக்கூடிய எங்களுக்கும் உஹதுக்கு போறது வந்து என்ன செய்து மார்க்கமாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கணும். அதே போன்ற அன்புக்கு இது மூன்றாவது இடம். நான்காவது இடம் மார்க்கமாக்கப்பட்ட மதீனாவுக்கு போறவருக்கு மார்க்கமாக்கப்பட்ட இடம் தான் குபா பள்ளிவாசல். குபா பள்ளிவாசல் சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனோடனே போன நேரம் வந்து முதலாவது கிடைக்கிற இடம் அந்த குபா இருக்கக்கூடிய இடம் தான். அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் தங்குறாங்க. தங்கி இந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க. இந்த பள்ளியை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸல தக்வா, அல் குர்ஆன்ல இதை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், தக்வாவுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த பள்ளியுடைய சிறப்பை பற்றி சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் செய்து கட்டுறாங்க. கட்டிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வந்து மதீனாவில் மஸ்ஜித் நபவி அதுக்கு பிறகு தான் கட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டின முதலாவது பள்ளி எதுன்னு சொன்னா மஸ்ஜித் நபவி அல்ல, முதலாவது பள்ளி வந்து மஸ்ஜித் குபா, ரெண்டாவது பள்ளி தான் மஸ்ஜித் நபவி என்பதை வந்து விளங்கிக்கணும். இப்போ இந்த முதலாவது பள்ளியாக இருக்கின்ற காரணத்தினால இந்த பள்ளியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, மறக்கல. இந்த பள்ளி வாசலுக்கு என்ன செய்யறாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகக்கூடியவங்களா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து என்ன செய்வாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்தி மஸ்ஜித் குபா குல்ல சபத்தின் மாஷியன் வராகிபா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சில பொழுதுகளில் வந்து நடந்தவர்களாகவும் சில பொழுதுகளில் என்ன செய்வாங்க, வாகனத்தில் ஏறியவர்களாகவும் குபா பள்ளி வாசலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று புகாரில் 1193 இலக்கத்திலும் முஸ்லீமில் 1399 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று வேறு சில அறிவிப்புகளில் வந்து எப்படி கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாத்தி மஸ்ஜித் குபா ராகிபன் வமாஷியா ஃபயுசல்லி ஃபீஹி ரகஅத்தைன், அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் குபாவுக்கு வந்து என்ன செய்வாங்க, 2 ரக்அத் தொழக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படி என்ற செய்திகளை பார்க்கிறோம். அதே நேரம் திருமதியில 324 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து அஸ்ஸலாத்து ஃபீ மஸ்ஜித் குபா கஉம்ரா, நீங்க மஸ்ஜித் குபால வந்து தொழக்கூடிய ஒரு தொழுகை வந்து ஒரு உம்ராவுக்கு சமனானமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நசாயில 699 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தியில சொல்றாங்க வந்து மன் ஹரஜ ஹத்தா யாத்தி ஹாதல் மஸ்ஜித், அதாவது மஸ்ஜித் குபா, குபா மஸ்ஜிதுக்கு யார் வந்து உங்க வீட்டிலேருந்து உது எடுத்தவராக வெளிக்கிளம்பி வந்து இந்த பள்ளிக்கு வருவாரோ வந்து ஃபசல்லா ஃபீஹி அதில் வந்து தொழுவாரோ காணலஹு அதிலி உம்ரா, அதில் வந்து ஒரு தொழுகை தொழுதால் அது அவருக்கு உம்ரா செய்ததுக்கு சமனாகும் என்று சொல்லி நசாயிலே 699 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் சொல்கிறாங்க. இந்த செய்தியை வந்து இமாம் அல்பானி ரஹ்மல்லா அவர்கள் கூட சஹி என்று சொல்லியிருக்காங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மஸ்ஜித் குபால வைத்து ஒரு தொழுகை தொழுவது என்பது ஒரு உம்ராவுக்கு சமனான நன்மையை பெற்று தரக்கூடியது. தொழுகை வந்து கட்டாயம் 2 ரக்அத் சுன்னத்து தான் தொழணுமான்னு கேட்டால் அது கிடையாது. சுன்னத்தா தொழுதா இருந்தாலும் சரி, நீங்கள் போன டைம் வந்து சுன்னத் தொழக்கூடிய நேரம் தான் சுன்னத் தொழுதுகலாம், நீங்கள் போன டைம் வந்து ஃபர்லு தொழுகைக்குரிய நேரம் தான் ஃபர்லு தொழுதலாம், நீங்கள் வந்து எந்த தொழுகை நீங்கள் தொழுதாலும் கூட ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். அப்போ 2 ரக்அத் தொழுதா ஒரு உம்ரான்னு சொல்லி 4, 5, 4, 8, 10 தொழுதா 2 உம்ரா 4 உம்ரா 3 உம்ரா அப்படி கிடைக்குமான்னு கேட்டால் அப்படி கிடைக்காது என்பதை வந்து என்ன செய்யணும், நம்ம விளைவிக்கணும். இது சம்பந்தமாக நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புகளையும் பேசிக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 4 இடங்கள் மஸ்ஜித் மதீனாவுக்கு வரக்கூடியவர், மதீனாவுடைய அந்த ஜியாரத்தை மேற்கொள்ளக்கூடிய மதீனாவுக்கு போகக்கூடியவர் வந்து முதலாவது மஸ்ஜித் நபவிக்கு போகிறது, அங்கே போய் தொழுகிறது, அங்கே இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொல்றது, அது மஸ்ஜித் நபியோட சேர்த்து மஸ்ஜித் நபியோட அமல்களோட அது வரும். ரெண்டாவது வந்து குபா பள்ளி, ரெண்டாவது வந்து பக்கி மையவாடிக்கு போய் அந்த மையவாடியை தரிசிக்கிறது, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரார்த்தனை செய்யறது. மூன்றாவது வந்து உஹது மலை அடிவாரத்துக்கு போய் அங்கே அடக்கம் செய்யப்பட்ட அந்த உஹது யுத்தத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறது. நான்காவது வந்து என்ன செய்யறது, குபா பள்ளி வாசலுக்கு போயிட்டு ஒரு தொழுகை தொழுகிறது, ஒரு தொழுகை தொழுதா உம்ரா செய்த நன்மைன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க காரணத்தினால வந்து இந்த 4 விஷயங்கள் தான் மதீனாவுக்கு போறவருக்கு வந்து மார்க்கமாக்கப்பட்டது 4 விஷயம் தான். சரி, இது அல்லாத சபு மசாஜ் சொல்லி 7 பள்ளி வாசல் அந்த இடம் வச்சிருக்குது, கந்தக்குத்து நடந்த இடம், அதே மாதிரி கிபிலத்தை என்று சொல்லக்கூடிய 2 கிபிலா மாற்றப்பட்டது, ஆரம்பத்தில் வந்து குபா அந்த மஸ்ஜித் அக்ஸாபா தொழுதுட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மஸ்ஜித் ஹராம் நோக்கி மாற்றப்படுது, இந்த பள்ளிவாசலை போகிறது, இது அல்லாத இன்னும் நிறைய இடங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி கொடுத்த கிணறு என்று சொல்லி இன்னும் ஏகப்பட்ட இடங்களை வந்து என்ன செய்யறாங்க, காட்டுவாங்க. இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறது வந்து மார்க்கமாக்கப்பட்டதான்னு கேட்டால் மார்க்கமாக்கப்பட்டது கிடையாது. ஒரு வரலாற்று காரணத்தை, ஒரு வரலாற்று ரீதியாக வந்து அதை தரிசிக்கிறதால நம்ம சில வரலாற்று என்ன அறிவை பெற்றுக்கொள்கிறோம் சொல்லி அந்த மாதிரி போனால் அதில் எந்த குற்றமும் கிடையாது. அந்த மாதிரி போகிற நேரத்தில் வந்து அந்த பள்ளிவாசல்கள் போனால் பள்ளிக்குரிய காணிக்கு 2 ரக்அத் தொழலாம், ஆனால் அது அல்லாமல் என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துக்கு போகிறதும் மார்க்கமாக்கப்பட்டிருக்கின்ற என்று சொல்லி இந்த 4 இடங்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படி போகக்கூடாது, அப்படி போகிறது வந்து மார்க்கமாக்கப்படவில்லை என்பதை வந்து நாங்கள் இதில் தெளிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் அல்லாஹு தஆலா மதீனாவுக்கு செல்லக்கூடிய நாங்கள் அது ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி உம்ராவுக்கு போனாலும் சரி, அல்லது ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போய் தான் மதீனாவுக்கு போகணுன்றது அல்ல, நீங்கள் ஹஜ்ஜிக்கு உம்ரா போகாம நீங்க என்ன செய்யலாம், இங்க இருந்து நேரடியா மதீனா போலாம், நீங்க ஹஜ்ஜி கும்ராவுக்கு போகாம இங்கேருந்து நேரடியாக நான் என்ன செய்றேன், மதீனாவுக்கு போகிறேன், மதீனா ஜியாரத்துக்கு போயிட்டு வர போறேன், மதீனா பள்ளியில் போய் தொலைப்போறேன் அப்படின்னு தொலைப்போற நோக்கம் தான். ஜியாரான்னு சொல்றது வந்து தரிசிக்கிறது, மதீனாவை கபர்களை தரிசிக்கிற நோக்கம் கிடையாது. அதாவது வந்து மதீனாவை தரிசிக்கிற நோக்கம், மதீனா பள்ளியை தரிசிக்கிற நோக்கத்தில் போய், மதீனா பள்ளியில் அமல் செய்யற நோக்கத்தில் போய் அதுக்கு பின்னால் என்ன செய்யலாம், அங்கே இருக்கக்கூடிய கபர்களை தரிசித்துட்டு அதுக்கு பின்னால் குபா பள்ளி வாசலை போறது, இந்த மாதிரியான இந்த அமல்களை செய்யறதுல வந்து எந்த ஒரு குற்றம் கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரம்புகளை நாங்கள் பேணி அதன் அடிப்படையில் எங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் தருவானாக. ஹாதா மா இந்தி வல்லில் மஇந்தல்லாஹ் அஸ்தஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.